நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைத்தும் அறிவியல். அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய மாறுபட்ட அறிவியல் நிகழ்ச்சி. உங்கள் கேள்விகளுக்கு விடையளிக்கிறார் முனைவர் க. மணி அவர்கள். வணக்கம் நண்பர்களே, இது உங்களுக்கு பிடித்தமான அடுப்படி முதல் அண்டம் வரை நிகழ்ச்சி. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு வர்றோம். இன்னைக்கும் நிறைய கேள்விகள், அதற்குண்டான பதில்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. இப்ப முதல் கேள்வி நார்ச்சத்து குறித்த ஒரு கேள்வி. சாப்பிடக்கூடிய உணவை வந்து செரிமானம் பண்ற சக்தி வந்து நார்ச்சத்துக்கு இருக்குது அப்படின்ட்டு கேள்விப்படுறோம். இந்த நார்ச்சத்து எதுக்காக சேர்த்துக்கணும் அதை சொல்லுங்களேன். இன்னொன்னு, இந்த கான்ஸ்டிபேஷனை வந்து நீக்கிறத வந்து நார்ச்சத்து தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. கான்ஸ்டிபேட்டட் பாடிக்கு வந்து நார்ச்சத்து நிறைய சாப்பிடணும் அப்படின்ட்டு. நார்ச்சத்துன்னு அது எதுல இருக்குது, அதை உணவில் எதுக்கு சேர்த்துக்கணும், அதாவது இப்படி தான் சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு ஏதாவது வரைமுறை இருக்குதா சொல்லுங்களேன்.
நார்ச்சத்து பற்றி சில மித்தெல்லாம் இருக்குது, அதை பற்றி ஒரு பூடகமான ஒரு தகவல், அதை சரியாக புரிஞ்சுக்கொள்ளாமல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நார் அப்படின்னு சொன்னால் தேங்காய் நார், அப்புறம் ப்ரெஷ்ஷில் இருக்கக்கூடிய நார், அப்படி கொத்து கொத்தாக கையில் தூக்கி பார்க்குற நார் மாதிரி நினச்சிக்கிறாங்க. சில சமயத்தில் வாழைத்தண்டை கூட நம்ம அம்மா சீவும்பொழுது அதில் நிறைய நார்கள் வரும். இப்படி இருந்தால் தான் நமக்கு உணவு வேணும் போல்றது, நாரை சாப்பிட்லாமா அப்படின்னு நினச்சிக்கூடாது. கண்ணுக்கு தெரியாத நார் இருக்குது. இப்போது நம்முடைய போட்டிருக்க சட்டையை வந்து எதனாலான பருத்தி, பருத்தி இழை, பருத்தி நூல், பருத்தி நூலை நீங்கள் இன்னும் பிரித்து பார்த்தீங்கன்னா பருத்தி இழை இருக்கும். பருத்தி இழையை நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதுக்குள்ளேயும் வந்து நிறைய நார்கள் இருக்கும். அதைத்தான் அந்த சொல்கிறோம், அது வந்து பேசிக் யூனிட், அந்த நாரினுடைய அடிப்படை பொருள், அது தான் நார் சத்து. நம்ம கண்ணால் பார்க்குற இந்த பெரிய கையில் எடுக்கிற நாருன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கற்றாழை நார், சணல் நார், அப்புறம் பூ தொடுக்கிறது கூட நார்ன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி நாரெல்லாம் சாப்பிட்டு மெழுகணுன்ற அவசியம் இல்லைங்க. உணவுப் பொருளில் சாப்பிடுகின்ற காய்கறிகளில் நார் கட்டாயம் இருக்கும். அது கண்ணுக்கு தெரிஞ்ச நாரும் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத அந்த நார்களுக்கு நாராக இருக்கும் இல்லையா, நார்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோஸ்கோப்பிக் நார், அதை தான் வந்து யூனிட்னு சொல்கிறோம், அடிப்படை அழகு. அது உணவில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். இதுக்காக நார் மெழுங்க வேண்டாம், தானியங்கள்லே நார் இருக்குது. எந்த மாதிரி தானியம்னா பாலிஷ் பண்ணாமல் இருக்கணும், ரொம்ப வெள்ளையாக்கிடக்கூடாது. இப்போ பிரெட் வாங்கும்போது கூட பார்க்கும்பொழுது பார்த்தா நல்ல வெள்ளையாக இருக்கிற பெல்லு வாங்குறத விட ஹோல் வீட்டில் கொடுத்த பிரெட்னு சொன்னால் நீங்கள் அது சாப்பிட்றது நல்லது. பிரெட்டே கூட மலச்சிக்கலுக்கு காரணம், ஆனால் அதில் நார் இருக்கக்கூடியது இருக்கிறதுனா ஹோல் வீட், இந்த முழுசாக பாலிஷ் பண்ணாததுலேருந்து எடுத்துருக்கோம், மைதா இல்லாதது அப்படின்றது. இப்போ மைதா பொருளை சாப்பிடும்போது நாரே கிடையாது, அதனால தான் பரோட்டா சாப்பிடாதீங்க, மைதாவில் செய்த பொருளை சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறது காரணம், அதில் ஒரு துளி கூட நார் கிடையாது, எல்லாத்தையும் பவுடராக்கி நாரே பவுடர் பண்ணிடுறோம், நாரே அங்கே இல்லை, மைக்ரோஸ்கோப்பிக் நார் கூட இல்லை. சரி, நாருக்கும் இந்த ஜீரணத்துக்கும் என்னங்க சம்பந்தம், அது எதுக்கு நம்ம சாப்பிடணும்? நாருக்கு ரெண்டு பண்பு இருக்குதுங்க. ஒன்று அது வந்து ஜீரணிக்க முடியாத பொருள், அப்போ சக்கை இன்னொன்று உண்டாகும். மலம்னு ஒன்று உண்டாகணும்னு சொன்னால் அந்த ஜீரணத்துக்கு ஆன பிறகு மலத்துக்கு ஒரு டென்சிட்டி கொடுக்கும், அது இருந்தால் தான் அது உடம்பை வந்து நசுக்கி வெளியே தள்ளும். அந்த டென்சிட்டி கொடுக்கறது இந்த நார். இன்னொன்று வாட்டர் அப்சார்பிங் கெப்பாசிட்டி, தண்ணீரை எரிஞ்சுக்கொள்ளும். நம்மளுடைய பெருங்குடலில் வரும்பொழுது முக்கியமான வேலை நடக்குது, அங்கே ஜீரணம் நடக்கிறது இல்லை, ஜீரணம்லாம் சிறுகுடல் நடக்குது. ஜீரணமான பொருள் உறிஞ்சுகின்ற இடம் வந்து நம்முடைய பெருங்குடல், அதில் பெருங்குடலில் வரும்போது பெரிய குடலாக இருக்கிறதுனால அங்கே உணவெல்லாம் சக்கையாகப்படுது, பாலெல்லாம் உறிஞ்சிக்கப்படுது, நல்ல அன்னப்பட்சி மாதிரி நமக்கு தேவையானதெல்லாம் அதை உறிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதில் பெரும்பாலும் தண்ணீர் உரியப்படுது, நம்ம குடித்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சார் எங்களுக்கு தண்ணி பஞ்சமே கிடையாது சார், நாங்கள் ஏன் கவலைப்படணும்னுலாம் சொல்ல வேண்டாம். நம்முடைய உடம்புக்கு நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களா குடிக்க மாட்டீங்களா, நீங்கள் பாலைவனத்தில் இருக்கீங்களா அல்லது வந்து குறிஞ்சி நிறத்தில் வாழ்கிறீங்களா தெரியாது. குடலுக்குள்ளே இவர் சாப்பிட்ட உணவில் தண்ணீரை வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோ ரத்தத்தில் கொண்டு போய் கொடுக்கணுங்கிறது அதனுடைய வேலை. மினிமம் தண்ணியை கொஞ்சம் விட்டு வைக்கணும், அப்போ தான் வந்து மலம் வந்து ஈஸியாக வெளிவரும். ஆனால் அந்த கோலானுக்கு அது தெரியாது, இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு தானே வரணும், இந்த மனுஷன் எப்போ தண்ணி குடிப்பான்னு தெரியாது. இவன் பாலைவனத்தில் இருக்கானால சைபீரியாவில் இருக்கானால அது வந்து கோயம்புத்தூருக்கானான்னு நம்முடைய குடலுக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் இவனுக்கு தண்ணியை மிச்சப்படுத்தணும், குடிக்கிற தண்ணியை வந்து ரத்தத்தில் கொண்டு போய் சேர்க்கணும், அது வீணாக இப்படி போகக்கூடாதுங்கிறதுனால தண்ணீரை உறிஞ்சிக்கும். அப்படி உரியும் பொழுது நார் சக்தி இல்லைன்னு சொன்னால் அந்த மலத்தில் வந்து நார் தண்ணியை பிடிச்சி வைக்கிற கெப்பாசிட்டி இல்லைன்னா எல்லா தண்ணியும் கோலான்னு உறிஞ்சிக்கும், அப்போது அந்த மலம் வந்து கெட்டியாகிடும். இப்போ உடல் சூட்டினால அது வெப்பமாகி அது வந்து வெளிவரத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு கெட்டியாக உள்ளே நின்று போயிடும். அது பின்னாடி வர உணவு அங்கேயே நின்று போயிடும். இவர் தான் பழக்கமாக நார் இல்லாத சாப்பிட்றவர் தானே, மைதா பொருளையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால மலச்சிக்கல் வர்றதுக்கு இதுதான் காரணமாக இருக்குது. இது என்னுடைய பின்விளைவுகளை தான் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லாரும் அனுபவிக்கின்ற ஒன்று தான். கேஸ் ஃபார்மேஷன்லாம் பிரச்சனைலாம் இருக்குது. ஆகவே மக்களே, நண்பர்கள் எல்லாரும், நார் இருக்கிற பொருளுங்க கண்ணுக்கு தெரிந்த நார் வேண்டாம். தானியங்கள், காய்கறிகள், பழங்கள், பாலிஷ் செய்யாத எந்த பொருளாக இருந்தாலும் சரி, பருப்பாக இருந்தால் கூட சரி, அதிகமாக பளபளப்பு நிறம் இருக்கணும்லாம் பார்க்காதீர்கள். கொஞ்சம் அப்படியே அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை அப்படியே உண்மையிலே கொஞ்சமாக பதம் செய்திருந்தாலும் கூட அது நல்லதுன்னு நினச்சி சாப்பிடுங்க. இதுதான் ரொம்ப அவசியம்.
சார், இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரீஃபைன்டு ஆட்டா, ரீஃபைன்டு ஆயில், ரீஃபைன்டு சுகர், ரீஃபைன்டு மைதா அப்படி தான் வருது. அப்போ இந்த ரிஃபைன்டு அப்படிங்கும்போது மனித நடைமுறைக்கு தான் அந்த ரிஃபைன்டு இது வேணுமே தவிர நம்ம சாப்பிடக்கூடிய பதார்த்தங்களுக்கு அல்ல அப்படின்னு சொல்கிறீங்களாங்க சார்?
ரிஃபைன்டு வந்து நம்ம மனசில் தான் இருக்கணும். நம்ம சாப்பிட்ற பொருளில் ரிஃபைன்டு இருக்கக்கூடாது. நம்ம மனசு ரிஃபைன்டு ஆகாதனால தான் இந்த பிரச்சனையாக ஆகுது. இது வந்து காமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சார், காமன்னா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அது வந்து பாலியல் சம்மந்தப்பட்டதுன்னு இல்லைங்க. தர்மார்த்த காம மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய புருஷார்த்தங்கள்னால காமங்கிறது ஒன்றுன்னா மனிதனுக்கு இந்த ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் கண்களுக்கு எத்தனையோ வகையான கலரை பார்க்க முடியும், 60 மில்லியன் கலரை பார்க்க முடியும் அப்படின்னு கம்ப்யூட்டரில் நம்ம கால்குலேட் பண்ணி சொல்கிறோம். ஏன்னா அந்தளவுக்கு ஹை டென்சிட்டி டிவியில் அவ்வளோ நிறங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போனா அந்த அத்தனை நிறத்தை உங்களால் பார்க்க முடியும். அப்போது வாய்ப்புகள் அதிகமாகிடுது. வாய்ப்புகள் அதிகமாகும்போது மனதுக்கு சுதந்திரம் இருக்குது, தேர்வு சுதந்திரம். இப்போ சுதந்திரமும் கொடுத்து வாய்ப்பையும் கொடுத்தாக்கா அவனை அழிக்கிறது வேறு ஒன்றுமே வேண்டியதில்லை. ஒரு மிருகத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அது என்ன சாப்பிட்ணும்னா அதுக்கு இவ்வளோ தான் சாப்பிட்ணும்னு கணக்கு இருக்குது. ஒரு குருவிக்கு என்னென்ன சாப்பிட முடியும் அதான் சாப்பிட முடியும். ஒரு புழு சாப்பிடும், தானியத்தை சாப்பிடும். அதுக்காக வேண்டி அது வந்து சம்மந்தமே இல்லாமல் செத்துப்போன ஒரு மாமிசத்தை வந்து குருவி சாப்பிட்றதில்ல. அது வந்து வல்ச்சர் சொல்லக்கூடிய பருந்து சாப்பிடு. அப்போ ஒவ்வொரு விலங்குக்கும் சாப்பிட்றது என்னங்கிறது ஒரு வரம்பு இருக்கிறது. சுதந்திரமும் அவ்வளோதான் இருக்குது. அது வந்து சமைச்சு சாப்பிட்லாமா, அதுக்கு வந்து கொஞ்சம் கலர் ஆட் பண்ணலாமா, இன்னும் கொஞ்சம் பொரியலில் பண்ணி பண்ணலாமான்றதெல்லாம் கிடையாது. மனிதனுக்கு இந்த வரம்பு இல்லாத சுதந்திரமும் வரம்பில்லாத வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அவனுக்கு தொல்லைகள்லாம் வருது. இதில் ஒன்று, இந்த மாதிரி உணவுப் பொருளில் வந்து ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறத்துக்கு அதிகமாக வந்து முக்கியம் கொடுக்குறான். அதனுடைய ஃபைன்னஸ் எவ்வளோ நயமாக இருக்குது, எவ்வளோ பளபளப்பாக இருக்குது, எவ்வளோ நிறமாக இருக்கிறதுன்ட்டு பார்க்குறான். ஆனால் உண்மையிலே சத்தில் இருக்கக்கூடியது வந்து நமக்கு கண்ணை மறைக்கிது. சத்தை வந்து நீங்கள் நீக்கின பிறகு தான் இதெல்லாம் கிடைக்குது. அப்போ சத்தான பொருளை நீங்கள் பார்க்கும்பொழுது அது அழகாமல் இல்லாமல் இருக்கலாம், கலகல பளபளப்பாக இல்லாமல் இருக்கலாம், சுரசுரப்பாக இருக்கலாம், அது வந்து கொஞ்சம் டல் கலராக இருக்கலாம். இதுதான் நமக்கு நல்லதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இப்போ மனிதன் கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரமானது வாய்ப்பை இவன் தப்பாக பயன்படுத்துகிறான். அந்த அறிவு இல்லாத போது மிருகங்கள் வந்து அதை அப்படியே சாப்பிடுதுங்க. நாம் என்ன பண்ணுறோம், சக்கையை எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் வந்து சுத்தன்ற பேரில் நம்ம நீக்கிடுறோம். ஆனால் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை நம்ம பயன்படுத்தி நல்ல விதத்தில் வாய்ப்புகளை குறைத்து உணவு பதார்த்தங்கள் எப்படி நம்ம எடை போடணுங்கிறது தெரிஞ்சுக்கணுங்க. வெளி தோற்றத்தை பார்த்து நம்ம பார்க்காமல் உள்ளே அந்த பொருள் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, எந்த ஒரு சத்தான பொருளும் வந்து அழகாக இருக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. அழகில்லாமல் நிறம் குறைவாகவோ பளபளப்பு குன்றியோ இருந்ததுன்னா அதில் நார் சத்து நிச்சயம் இருக்குங்கிற நம்பணும். எது ஒன்று அதிகமாக வெண்மையாகவோ பளபளப்பாகவோ ரொம்ப நயமாக இருக்குதோ அங்கே நார் சத்து இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கங்க. இதே அடிப்படையை ஒரு உதாரணமாக வச்சுக்கிட்டு எந்த பண்டம் வாங்கினாலும் அதுங்க பார்த்துக்கொள்ளுங்க.
ரொம்ப எளிமையான விளக்கம் கொடுத்தீங்க. எது எதில் நார் சத்து இருக்குது, எது எது இல்லை அப்படின்ட்டு பார்த்தவொன்னே தெரியற மாதிரி. இப்போ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா சில்க் பற்றி. பட்டு பட்டை விரும்பாத பெண்களே கிடையாது. சாரி அப்படின்னு எடுக்க போனோம்னா சரி, ஃபர்ஸ்ட் பட்டு சாரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமா, ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாமா அப்படின்ட்டு விலையை பார்க்கும்போது அதுக்கு ஈக்குவலாக மற்ற பட்டுகளும் இருக்குது, அதை வாங்கலாமா அப்படின்ட்டு. சிந்தட்டிக் பட்டு நிறைய வந்திருக்குது இப்போ, காட்டன் சில்க் இந்த மாதிரி. சில்கோட பியூரிட்டி எப்படிங்க சார் தெரிஞ்சுக்கிறது? அதாவது அந்த ஜரிகையை வந்து உருக்கி பார்க்கறது அதுக்கப்புறம், பட்டு வீணானதுக்கு அப்புறம் தான், சாரி வீணானதுக்கு அப்புறம் தான். ஆனால் வாங்க போகும்போதே அந்த சில்க் வந்து நம்ம எப்படி பியூரிட்டியை டெஸ்ட் பண்ணுறது?
ஒட்டடையை பார்க்கும்போது எனக்கு பிரபஞ்சம் ஞாபகம் வந்தது. பொருட்காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய ஆற்றலை அந்த ஒட்டடை ஞாபகப்படுத்துன்னு சொன்னோம் இல்லையா. அந்த ஒட்டடைக்கும் சில்க் துணிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நீங்கள் ஒட்டடையை வந்து அசிக்கும் அசிங்கம்னு நினைக்கிறோம், அழுக்குன்னு நினைக்கிறோம். பட்டு வந்து உயர்வானதுன்னு நினைக்கிறோம். ரெண்டுமே பூச்சியினுடைய உடம்புலேயே வரக்கூடிய ஒரு பொருள் தான். ரெண்டுக்கும் அடிப்படையானது என்னன்னு சொன்னால் அழுக்கு. ரெண்டுமே புரோட்டீன் வகையை சேர்ந்தது தான். இந்த புரோட்டீன் வந்து என்ன சார் அப்படி ஒரு உயர்வான புரோட்டீன் அப்படின்னு பார்த்தா, உங்கள் தலைமுடி எப்படி நீங்கள் வந்து உயர்வுன்னு வச்சுக்கலாம், அதுக்கு கீழே விழுந்து போச்சுன்னா அதுக்கு என்ன மரியாதைன்னு தெரியும் உங்களுக்கு. சில பேர் திட்டுவதற்கே அதான் பயன்படுத்துகிறாங்க. தலையில் இருக்கும் வரைக்கும் அதுக்கு முடி, சிகாமுடி, கீழே விழுந்துடுச்சுன்னு சொன்னால் அதுவே வந்து தலைமுடி அப்படின்னு கேரி பண்ணுறோம். எல்லாமே புரோட்டீன் வகையை சேர்ந்தது தான். அதனால் சில்கை வந்து தரம் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல புரோட்டீன் எப்படி கண்டுபிடிக்கிறோமோ அது தெரிஞ்சால் போதும். இப்போ சில்க் துணி வாங்கினோடனே அதுல புரோட்டீன் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்தா போதும். சார் இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி சார் முடியும்? நம்மளாம் புரோட்டீன் கண்டுபிடிக்கிற தெல்லாம் வச்சிருக்கிறோமா? அது வந்து ரத்த பரிசோதனை மையத்துக்கிட்ட கொடுத்து இப்படி வந்து கிரியாட்டின் எவ்வளவு இருக்குது, பிளட்ல எவ்வளவு புரோட்டீன் இருக்குது, யூரின்ல புரோட்டீன் இருக்குதுன்னு பாக்குற மாதிரிலாம் கஷ்டமான வேலையெல்லாம் எங்களால் செய்ய முடியாது. சும்மா வீட்டில் இருக்கிற மாதிரி சொல்லுங்க, பட்டுதானு கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப சுலபம். தலைமுடியை வந்து பொசுங்கன்னா உங்களுக்கு எப்படி துர்நாற்றம் வருது? அப்ப தலைமுடியில் இருக்கிற பொருள் தான் இதுல இருக்குதுன்னாக்கா, அப்ப பட்டை நீங்க பொசுக்கி பாத்தீங்கன்னா அந்த துர்நாற்றம் வரணும் இல்லையா? அப்ப ஒரு சின்ன சீக்குத்தியோ அல்லது மெழுகுத்திலையோ எடுத்து பட்டு துணியிலேருந்து ஒரே ஒரு இழை மட்டும் பிரிச்செடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. அது முனையில குஞ்சலெல்லாம் வச்சிருப்பாங்க, அந்த குஞ்சத்திலேருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கங்க, எடுத்து வச்சு பாருங்க. அது பொசுங்கி ஒரு புகை வந்து அந்த மூக்கை தொலைக்கின்ற அந்த சல்பர் நெடி, ஏன்னா இந்த புரோட்டீனுக்கே உண்டானது வந்து சல்பர் டைசல்பைடு பாண்ட் இருக்கும், அதனாலதான் அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. தலைமுடியோ அல்லது ஒட்டடையோ கெல்வாரை விட ஸ்ட்ராங்னு சொல்றாங்க. கெல்வாருங்கிறது போர் வீரர்கள் வந்து புல்லட் தோட்டா துளைக்காத உடைக்கு பேரு கெல்வார். அந்த கெல்வாருக்கு உண்டான இழைகள் அதுல வந்து உடையை தச்சிட்டோம்னு சொன்னா புல்லட் வந்து புகுந்து உள்ள உடம்புகளை தாக்காது, அதை விட ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த புரோட்டீன். அது காரணம் அந்த சல்பர் கந்தகம். அதனால கந்தகம் நிரம்பிய அந்த தலைமுடியினுடைய பொசுக்கள் ஸ்மெல்லு உங்களுக்கு தெரியும். அந்த கந்தக ஸ்மெல் உங்களுக்கு பரிச்சயமானது கூட. தீக்குச்சி எரியும் போது அந்த கந்தகம் வரும், பட்டாசு வெடிக்கும் போதும் கந்தகம் வரும், கடுகு வெடிக்கும் போதும் கந்தகம், வீட்டிலேருந்து கந்தக ஸ்மெல்லடி அந்த தாளிக்கும் பொழுது கடுகு பட் பட் பட்னு வெடிக்கும் பொழுதும் வரும். அதனால உங்களுக்கு பரிச்சயமான அந்த ஸ்மெல். அதனால சில்க் வந்து நீங்க ரொம்ப சுலபமாக அது புகை வச்சு பார்க்கலாம். சரி, எப்படி நீங்க மத்ததுலேருந்து எப்படி வேறுபடுத்துறதுன்னா, அது செயற்கையான பட்டாக இருந்ததுன்னா அது பாலியஸ்டரா இருக்கும், பட்டு மாதிரி உங்களுக்கு ஏமாற்றம் கொடுக்கும். அப்ப பாலியஸ்டரை வந்து எரிக்கிறதுனா ஒரு பிளாஸ்டிக் மக்கிலிருந்து கொஞ்சம் உடைச்சி நீங்க மெழுகுவத்தி ஏற்றி பாருங்க. உங்க பிளாஸ்டிக் எரிஞ்சி பொழுச்சி திரவமாக கொட்டும், டிராப்பா பொட் பொட் பொட்டுன்னு கீழே விடும். அது மட்டும் இல்லாத அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இந்த ரெண்டு ஸ்மெல்ல வந்து பரிச்சயமாயி போச்சுன்னா உங்களுக்கு பாலியஸ்டர் இருந்து பட்டை வந்து வித்தியாசப்படுவது ரொம்ப சுலபமா இருக்கும்.
ஆக பட்டு வாங்க போனா நைஸா ஒரு இழைய உருவி அதை டெஸ்ட் பண்ணிடலாம், ஈஸியான டெஸ்ட் தான். சரி, அடுத்ததுங்க சார், இந்த சில்க் பத்தி பேசும்போது வெள்ளி ஜருகு தங்க ஜருகு அப்படிலாம் நம்ம சொல்றோம். இப்ப வெள்ளி வெள்ளின்னு எடுத்துட்டோம்னா வெளிய பாத்திரங்கள் வச்சோம் வைங்களா, வெள்ளி பிளேட்டு டம்ளர் ஸ்பூன் எல்லாம் வச்சா கொஞ்ச நாள்ல வந்து அது கருத்து போயிரும். மேல ஒரு அது ஆக்சிடேஷன் தானே, கருத்து போயிரும். அது எதனால அது வருது, அது எப்படி நீக்கலாம் அது சொல்லுங்களேன்.
வெள்ளி தானா கருக்கிறது மட்டும் இல்ல, சில பேர் உடம்புல போட்டாலும் உடம்புலயே அந்த இடம் கருத்து போறத பார்க்கலாம். அவங்க சில பேர் உடம்புக்கு வெள்ளி கருத்துறத பார்க்கலாம், கொலுசு போட்டிருப்பாங்க. அது சில பேர் ஒரே சமயம் தான் வாங்கினி உணர்ந்து மட்டும் வெள்ளையல் இருக்குது, எந்த மட்டும் கருத்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது உடம்பு ராசியும் உண்டு. சில்வர் வந்து கந்தகத்தோடும் குளோரைடு போன்ற பொருளோடும் வந்து தொடர்பு ஏற்படும் பொழுது சில்வர் குளோரைடு சில்வர் சல்பைடு அப்படின்ற ஒரு பொருளாக மாறும். இந்த சில்வர் சல்பைடு வந்து கருப்பு நிறமான ஒரு பொருள். ஐயா அப்படின்னு நினைக்க வேண்டாம், அந்த காலத்துல படம் எடுக்கிறதுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு இதைத்தான் பயன்படுத்திட்டு இருக்கும். அப்ப வெளிச்சம் பட்ட உடனே சில்வர் ஹேலைடு சில்வராக மாறும்பொழுது உங்களுக்கு கருப்பு பொருளாக குளோரைடாக மாறும்பொழுது கருப்பு நிறம் வரும். இதை வச்சுதான் நெகட்டிவ் எல்லாம் அன்னைக்கு உண்டாக்குனாங்க. இப்ப சூரிய ஒளி இருக்கும்பொழுது அது படுகின்ற சில்வர் காற்றில் இருக்கக்கூடிய குளோரைடு ஈரப்பதன் மிக்க அந்த அறையில் இருக்கும்பொழுது காற்றுல எப்பவுமே உப்பு காத்து இருக்கத்தான் செய்யும். கடற்கரை ஓரத்தில் வசிக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகம் உண்டு. அந்த அப்புறம் உப்பு பொருள் இருக்கக்கூடிய பாத்திரங்களுக்கு நம்ம கையிலேயே உப்பு இருக்கிறது, வேர்வையில உப்பு இருக்கிறது. இந்த வேர்வை இருக்கிற உப்பு காற்றில் இருக்கக்கூடிய ஈரம் அப்புறம் சூரிய ஒளி இந்த மூன்று சேரும்பொழுது வெள்ளி கருத்துரும். இதுதான் அந்த பிரச்சனை. ஆனா சில பேருக்கு அதிகமா இருப்பது காரணம் என்னன்னா அவங்களுக்கு வேர்வையில கந்தகம் இருக்கும். அது எப்படி சார் கந்தகங்கிறது எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம சாப்பிடுகின்ற இந்த வெங்காயம் பூண்டு கடுகு இதுலாம் கந்தகம் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் உண்டு. அமினோ அமிலங்கள்ல ரெண்டு விதமான ரெண்டு அமினோ ஆசிட்க்கு கந்தகம் இருக்குது, டிரிப்டோபான் ஒன்று இருக்குது அப்புறம் சிஸ்டீன் ஒன்று இருக்கு. இந்த ரெண்டுத்துக்குமே கந்தகம் இருக்கக்கூடியது. இது அத்தியாவசியமான ஒரு உணவு, ஏன்னா நம்மளுடைய தலைமுடியிலேருந்து எல்லாத்துக்குமே அது கந்தகம் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் இருக்கக்கூடிய புரோட்டீன் தான் நமக்கு வந்து அழகு தருகிறது. அதே சமயத்துல இந்த வேர்வை வழியாக அது ஜீரணமாகி அந்த வியர்வை தண்ணீரோட சேர்ந்து அது வந்து உடம்புக்குள்ள கசிந்து வரும்பொழுது நாற்றத்தையும் கொடுக்கும். அதனால சில பேருக்கு அக்குள்ள இருந்து நாற்றம் வருவது காரணமே அந்த உணவு பழக்க வழக்கம் கூட காரணமா இருக்கலாம். இப்ப உணவுல அதிகமாக வெங்காயமும் பூண்டும் சாப்பிடுறவங்களுக்கு அந்த துர்நாற்றம் வருவது காரணம் இருக்கிறது. அது இல்லாம அந்த உடம்பு ராசியம் எடுக்கலாம், வியர்வைக்கே அந்த நாற்றம்னு சொல்ல முடியாது. வியர்வை வளர வருகின்ற இடத்துல அந்த பாக்டீரியா வந்து பல்கி பெருகி அந்த அமினாசத்தை உடைக்கும் பொழுது அந்த கந்தக பொருள் வெளிவரும்பொழுது அந்த துர்நாற்றம் வருது. இந்த பொருள் வந்து அந்த வியர்வையோட கலந்து வெள்ளி கொலுசு மேலையும் வெள்ளி ஆபரணங்கள் மேலப்படும் பொழுது அந்த கருத்து போகுதுல அந்த தோலும் இந்த இடத்துல வந்து அந்த கறி படிஞ்ச மாதிரி இருக்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் இயல்பு தாங்க, இதுல ஒன்னும் ஆபத்தானதோ அது அறுவறுக்க பொருளோ இல்ல. நான் சொன்னேன், ஒட்டடைன்னு பார்த்தா அருவருப்புங்கிறோம், பட்டுன்னு பார்த்தா அதை வந்து மெச்சிக்கிறோம். முழுமை அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ரெண்டும் கலந்ததுதான் முழுமை. ஒரு முழுசு எப்பவுமே நல்லதாவே இருக்கணும்னு நினைத்து பார்க்கவே முடியாது, அது முழுசு கிடையாது. தீயதான முழுசும் கிடையாது, தீமையும் நல்லதும் கலந்தது தான் ஒரு முழுமையில அடங்குறது. இப்போ ஒரு பெயிண்டிங் எடுத்துட்டோம்னாக்கா அதுல எல்லா நிறங்களும் சேரும் பொழுதுதான் அது முழுமை பெறுகிறது. சார் நான் ஒயிட் பெயிண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன்னாக்கா அந்த பேப்பர் வெள்ளையா தான் இருக்கும். சார் என் பெயிண்டிங்ல கருப்பு தவிர ஒண்ணுமே தொடமாட்டேன்னு சொன்னா அது வெறும் கருப்பு பேப்பரா இருக்கும். என் பெயிண்டிங் அழகா இருக்கணும்னு சொன்னா எல்லாமே கலந்தாதான் முடியும். இப்போ ஒரு காகிதம் எடுத்து கொடுங்க, ஒரு பிளாங்க் ஷீட், அது குழந்தைகிட்ட கொடுங்க ஈஸியா கிழிச்சிடும். அழகா கிழிஞ்சு போச்சே அப்படின்னு அது காட்டுது, இது பாருமா இது அழகான வந்து தொப்பி மாதிரி இருக்குது இல்ல அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒரு துண்டு வந்து தொப்பி மாதிரி அழகா ஒரு வடிவத்தை கொடுத்ததுனாக்கா இன்னொரு துண்டு அதுக்கு எதிர்ப்பரமா தான் இருக்கும். ஒரு காகிதம் நீங்க கிழிக்கும் பொழுது ஒரு துண்டு அழகுன்னு சொன்னா இன்னொரு துண்டு அதுக்கு அசிங்கமா தான் இருக்கும். அப்போ ஒரு துண்டு நீங்க அசிங்கம்னு சொன்னீங்கனாக்கா இன்னொருத்தம் கட்டாயம் அழகா தான் இருக்கும். அப்போ முழுமை என்ற ஒரு காகிதத்துக்குள்ள ரெண்டு துண்டாக பிரிக்கும் போது எப்பெல்லாம் நீங்க பிரிக்கிறீங்களோ ஒவ்வொரு பொருள் பிரியும் பொழுதும் ஒன்று நல்லது கெட்டது நல்லது கெட்டதாக பிரிந்து கொண்டேதான் இருக்கும். அது விஞ்ஞானமா இருந்தாலும் இசையா இருந்தாலும் உணவா இருந்தாலும் எப்பவுமே நீங்க வந்து இன்ப துன்பத்தில் இருந்தோ கெட்டது நல்லதுன்னு பிரிக்கவே முடியாது. இந்த மனசுதான் இது ரெண்டுத்தையும் வந்து மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்கு. இது ஒட்டடன்னு அசிங்கன்னு சொன்னதும் அதுதான், இது பட்டுன்னு மெச்சிக்கிறது அதுதான். ஆனா இயற்கையில ரெண்டுமே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இது நம்ம வாழ்க்கையில புரிஞ்சிட்டோம் சொன்னா வாழ்க்கையில எதை பத்தி வெறுக்க வேண்டியதுல எதையும் பெரிய பாராட்டு பண்ண வேண்டியதுல. சில நேரங்களில் நான் நடந்து போகும்பொழுது என் உடம்புல கிரீஸ் பட்டுடும், அந்த வாகனத்துல இந்த கிரீஸ், ஐயோ அழகான சட்டை இப்படி கிரீஸ் ஆகி போச்சு, இது எப்படி நான் துவைக்க போறேன்னு கஷ்டப்படுவேன். எனக்கு அருபருப்பா தெரியுது, ஆனா அந்த வண்டி ஸ்மூத்தா ஓடுறதுக்கு அந்த கிரீஸ் அங்க இருக்கணும் இல்லையா. அந்த கிரீஸ்ங்கிறதே உலகத்துல அசிங்கம்னு சொல்லக்கூடாது, அது இருக்கின்ற இடத்துல அது வந்து நன்மை தருகிறது, அது தேவையில்லாத இடத்துல வரும்போது அசிங்கம்னு சொல்லப்படுகிறது. இந்த மனசு தான் அது வந்து இது வந்து வேறுபடுத்தி பார்க்கிறது. அதனால ஒட்டடையும் எனக்கு ஒன்றாகத்தான் தெரியுது, பட்டம் ஒன்றாகத்தான் தெரியுது. ஆனா பெண்களுக்கு ஒட்டடை ஒழிச்சுன்னு தோணுது, ஆனா பட்டம் வாங்கணும்னு தோணுது. ரெண்டுக்குமே அடிப்படையது ஒரு முழுமை அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும்.
இந்த சமயத்தில் எனக்கு கண்ணதாசனோட பாடல் வரிகள் தான் ஞாபகத்துக்கு வருது, இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படின்னு பாடுவாரு. சரிங்க சார், விளக்கங்களுக்கு நன்றி. வணக்கம் சார்.
வணக்கம் நேர்களே, நன்றி.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். கேள்விகளுக்கு பதிலளித்தவர் முனைவர் கா மணி அவர்கள், உடன் உரையாடியவர் என் கோமா. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தொலைபேசி வாயிலாக தெரிவிப்பதென்றால் 0422 243 1055 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிப்பதென்றால் dee@tnau.ac.in என்ற முகவரிக்கு உங்களது கருத்துக்களை அனுப்பலாம். நிகழ்ச்சிகளை வேளாண் பல்கலைக்கழக இணையதளமான அக்ரிடெக் போர்ட்டலில் இ ரேடியோ புரோகிராம்ஸிலும் கேட்டு பயன்பெறலாம்.